الله سبحانه وتعالى في كلامه القديم وقرآنه المجيد. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. فأزلهما الشيطان عنها فأخرجهما مما كانا فيه وقلنا اهبطوا بعضكم لبعض عدو ولكم في الأرض مستقر ومتاع إلى حين. صدق الله العظيم. எல்லா புகழும் அகிலத்தை எல்லாம் படைத்து ஆண்டு கொண்டிருக்கிற அல்லாஹ் ஒருவனுக்கே உண்டாகும். சலவாத்தும் சலாமும் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அண்ணவர்களுக்கு. அன்னாரின் வழியிலே வந்த சத்திய சகாபாக்கள் தோழர்கள், வலிமார்கள், பெரியார்கள், நல்லவர்கள், குறிப்பாக நம்மவர்கள் அனைவருக்கும் மீது அல்லாஹ்வின் பேரருள் என்றென்றும் உண்டாவதாக. கண்ணியத்திற்கும் மரியாதைக்குரிய உலமா பெருமக்களே, நம்முடைய தஃப்ஸீருடைய தொடராக நான் மேலே படித்த ஆயத்திலே இன்றைய தினத்திலே فأزلهما الشيطان عنها فأخرجهما مما كانا فيه وقلنا اهبطوا بعضكم لبعض عدو ولكم في الأرض مستقر ومتاع إلى حين. உங்களுடைய தாய் தந்தையர்களாக இருக்கிற ஆதம் இன்னும் உங்களுடைய தாயாராக இருக்கிற அப்பாவையும் அந்த ஷைத்தான் வழிகெடுத்தான். ஃபஅஸல்லஹுமா ஷைத்தானும் வழிகெடுத்து விட்டான். ஃபஅஸ்ரஜஹுமா மிம்மா கானா ஃபீ, எந்த ஒரு சூழ்நிலையிலே சொர்க்கத்திலே அவர்கள் இருந்து கொண்டிருந்தார்களோ அதை விட்டு அவன் வெளியாகினான். அப்போது இறைவன் சொல்லுகிறான், நாம் அவர்களை பார்த்து சொன்னோம், நீங்கள் இரண்டு பேரும், நீங்களும் ஷைத்தானும் இந்த உலகத்திற்கு இறங்குங்கள். நீங்கள் இந்த உலகத்தில் வாழும் காலமெல்லாம் ஒருவரு ஒருவர் எதிரியாக இருப்பீர்கள். உலகும் கர்வம் உங்களுக்காக வேண்டி இந்த உலகத்தில சிறிது காலம் சுகம் அனுபவிப்பதற்கும் தங்குவதற்கும் உரிய இடமாக இந்த உலகத்தை நாம் அமைத்துக் கொண்டிருக்கிறோம் என்ற இந்த ஆயத்தினுடைய விளக்க உரையாக இன்று சில செய்திகளை பார்த்துவிட்டு இன்ஷா அதற்கு இடையிலே உங்களுடைய தாயையும் தந்தையுமாக இருக்கிற ஆதம் இன்னும் அப்பா அவர்களை அவன் வழிகெடுத்தான். இந்த ஆயத்தை பற்றி போன வாரம் சொல்லுகிற போது சில செய்திகளை இந்த இடத்திலே குறிப்பிட்டோம். நம்முடைய நீண்ட இந்த உலகத்தினுடைய ஆரம்பத்தினுடைய தொடர், இந்த உலகம் ஆரம்பிப்பதனுடைய மூல காரணம் எப்படி ஆரம்பித்தது, அந்த உலகத்தினுடைய படைப்புகள் எப்படி இறைவன் துவங்கி வைத்தான், அதற்கு பின் மலக்குமார்கள், ஜின்னங்கள், மனித கோடிகள் எப்படி உருவாயிற்று, அதனுடைய வரலாறுகள் என்ன, அதனுடைய தெளிந்த மார்க்கம் சொல்லித் தருகிற அடுத்து நிகழ்ந்த வரலாறுகள் என்ன என்பவற்றை இந்த ஆயத்திற்கு மேற்கொண்ட ஆயத்திலே நாம் தொடர்படியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இந்த ஆயத்திலே இறைவன் சொல்லுகிற போது சொல்லுகிறான், அல்லாஹு தஆலா உங்களுடைய தாய் தந்தையரான ஆதம் ஹவ்வா அவர்களை படைத்து சொர்க்கத்திலே உழவு விட்டிருந்தார், இன்னும் எச்சரிக்கையும் விடுத்திருந்தால் உங்களை சைத்தான் வெளியேற்றி விட வேண்டாம், எச்சரிக்கையாக இருந்து கொள்ளுங்கள் என்று அவர்கள் மாறாக இறைவனுக்கு மாறாக நடந்தார்கள், அதை விட்டு வெளியேற்றப்பட்டார்கள் என்ற இந்த செய்தியோடு நம்முடைய போன வசனங்கள் போன ஆயத்துக்கள் முடிவு பெற்றன. கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த ஆயத்தை பற்றி இமாம் இப்னு கதீர் அவர்கள் எழுதுகிற போது தன்னுடைய தஃப்ஸீரிலே அழகாக பல்வேறு நிகழ்ச்சிகளை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஹதீஸோடு சேர்த்து குறிப்பிட்டிருக்கிறார்கள். முதல் விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, ஷைத்தான் ஷைத்தான் உங்களை அவர்கள் இருவரையும் வழிகெடுத்தான். இந்த ஆயத்திற்கு முஃபஸ்ஸிரீன்கள் பல்வேறு கோணங்களிலே விளக்கம் கொடுக்கிறார்கள். ஏன் அப்படின்னு கேட்டா, இவங்க ரெண்டு பேரும் சொர்க்கத்தில் இருக்காங்க, ஷைத்தான் சொர்க்கத்துக்குள்ளே போக முடியாது, எப்படி வழிகெடுத்திருக்க முடியும் அப்படிங்கிற அந்த கேள்விக்கு முஃபஸ்ஸிரீன்கள் எழுதும் போது எழுதுகிறார்கள், இஸ்ராயலி ரிவாயத் என்று ஒரு ரிவாயத் இருக்கு, அதை பத்தி சந்தாவை காணிக்கிறேன். அதனுடைய அடிப்படையில நம்ம ஒரு கதை விளங்கி வச்சிருக்கோம், சின்ன பிள்ளையிலேருந்து ஒரு கதை எப்படி அப்படின்னு சொன்னா, ஆதமும் ஏவாளும் சொர்க்கத்தில் இருந்த போது கோதுமை கனியை தின்பதற்கு அவன் வந்து தூண்டினான். இது வந்து கிறித்தவ கதை சொல்லுகிற அந்த வழிமுறை. அது எப்படி தூண்டப்படுகிறார்கள் என்று சொன்னால், பாம்பினுடைய வாயிலே அமர்ந்து அவன் உள்ளே சென்றான். இதுவும் ஒரு ரிவாயத் ஹதீஸ்களிலே வருது. இன்னும் பல்வேறு விதங்களிலே அவன் உள்ளே சென்றான், அந்த சொர்க்கத்திற்கு உள்ளே சென்று வழிவெடுத்தான் என்பதும் சொல்லப்படுகிறது. சொர்க்கத்திற்கு உள்ளேயே அவன் போகவில்லை, வெளியிருந்து அவர்களுடைய மனதிலே ஊசலாட்டத்தை ஏற்படுத்தினான் என்றும் ஒரு கருத்தை எழுதுகிறார்கள். இப்ப ஆக மொத்தம் எப்படியோ அவர்களுடைய இதயத்திலே அல்லாஹ் எந்த ஒரு விஷயத்தை தடுத்திருந்தாலும் அதை நீங்கள் செய்யுங்கள் என்று தூண்டினான். எப்படி அவன் தூண்டினான் என்பதை திருக்குர்ஆன் சொல்லுகிற போது இப்படி சுட்டி காட்டுகிறது. ஒரு ஆயத்தில் அல்லாஹ் தஆலா சொல்லுகிற போது சொன்னான், அதாவது உங்களுடைய ரட்சகன் உங்களை அடைத்து போட்டிருக்கிறார், எல்லா விதமான சுகங்களையும் உங்களுக்கு வரித்து கொடுத்திருக்கிறார், ஆனால் இந்த ஒரு மரத்துக்கு பக்கத்துல போக மட்டும் போவேனான்னு சொல்லியிருக்கான். நான் உங்களுக்கு அறிவித்துக் கொடுக்கட்டுமா, அலா சஜரத்தில் குல்தி, இந்த சொருக்கத்திலே தங்கி இருக்கணும் அப்படின்னா உன்னை செய்யணும், உன்னை சாப்பிடணும், அதை சாப்பிட்டீங்கன்னா இங்கே இருப்பீங்க, உங்களுக்கு லாய்புலா இன்னும் அழியாத ஆட்சியும் உங்களுக்கு உண்டு. இந்த சொருக்கத்திலே காலகாலமா நீங்க உங்க புள்ள குட்டிலாம் இருக்கலாமே, அப்படி ஒரு விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்லி தரட்டுமா, அதுதான் இந்த மரத்தில் இருக்கக்கூடிய கனியை நீங்கள் நசிப்பது சொன்ன உடனே கொஞ்சம் உசாராயிட்டா முடியாதுப்பா அப்படின்ட்டா. இன்னொரு வசனத்திலே திருக்குறான் அடுத்த ஆயத்திலே சொல்லுகிறது, அடுத்து என்ன போட்டான் அப்படின்னு கேட்டான், ஷைத்தானும் நீங்கள் இருவேர்களும் மலக்கான ஆகிவிடுவீர்கள், தக்கூனா காலிதி இங்கே நீங்கள் தங்கிவிடலாம், ஒரு பிரச்சனையும் இருக்காது, இங்கே இருந்துக்கலாம், மலக்காயிரம் பேசாம இவ்வளவு பெரிய போஸ்டிங்க விட்டுட்டு அந்த ஒரு மரத்தை ரொம்ப சொன்னாங்கிறதுக்காக சாப்பிடாம இருக்கே சாப்பிடுங்கன்னு தூண்டணும். இது எதற்கு இந்த ஆயத்துக்களில் அல்லாஹ் தஆலா இப்படி சொல்லுகிறான் என்று சொன்னால், எப்படி எல்லாம் வழி கெடுப்பான், எப்படிங்க பச்சையான ஹராத்தை இன்றைய தினத்திலே செய்து கொண்டு அதற்கு இந்த சமுதாயம் சப்ப கெட்டு கெட்டுது. வட்டி வாங்க கூடாது இஸ்லாத்துல ஹராம். அதுல நாங்க இப்படித்தானே செய்யறோம், அது இன்வெஸ்ட்மெண்ட் தானே, அதற்கு இப்படி ஒரு பதில் கொடுப்பதற்கு என்ன வந்து விட்டது. ஒருத்தர் சும்மா காசு வச்சிருக்கார், அவர் காசை வாங்கி நாங்கள் தொழிலே முடக்கிறோம், தொழிலே முடக்கியதற்கு பலனாக அவருக்கு சில திரகங்களை சில காசுகளை கொடுக்கிறோம், இது எப்படி வட்டியில செய்யறோம். இவங்களா சேர்த்துக்கிட்டா சப்பக்கெட்டு, இது யார் சொல்லி கொடுத்தது, இவங்க சொல்லல, வாப்பா மேல உங்க வாப்பாவை வழியெடுத்தவனே. ஹராம் என்று எதை நிர்ணயித்து விட்டதோ ஹராம் தான். தெளிவாக போன வாரத்தில் சொல்லும் போது சொன்னோம், என்பது ரொம்ப தெளிவாக இருக்கிறது. தங்களுடைய வாழ்நாளிலே சொல்லிக்க, ஒரு பொருளை அதே பொருளுக்கு மாற்றுகிற போது ஒருத்தர் கூட கொடுத்தா அப்படி சொன்னா அதுதான் ஹராம். ஒரு பொருளை கோதுமையோ அல்லது வேறு ஒரு கனியையோ ஒருவர் இடத்தில் இருந்து இன்னொரு மரக்காய் கொடுத்து நீ ஒன்றரை மரக்காய் இதே கோதுமையை கொடுக்கணும்னா இதுதான் டெஃபினேஷன். அந்த காலத்துல சின்ன பிள்ளைக்கு விளங்குற மாதிரி சொல்லி கொடுத்தா. அப்ப இவர் இந்த காலத்துல இவர் என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, ஒருவர் காசை கொடுக்கிறார், அந்த காசை நான் பிரயோஜனப்படுத்துகிறேன், அதை திரும்ப கொடுக்கும் போது அதே காசிலே கொஞ்சம் கூட்டி கொடுத்தால் என்ன, இதுக்கு பேர் தான் வட்டி. அப்ப இது மார்க்கம் என்ன சொல்லுது, இதெல்லாம் கூடாதா அப்படின்னு கேட்டா, ஒருவர் வந்து கடனாக கொடுத்தால் அது வேற, கடன் கொடுத்திருக்காரு அப்பா இது கடன் அப்படின்னு சொன்னா என்னைக்கு நாம் கழுத்தை புடிச்சு கேட்கலாம், அவருக்கு உரிமை இருக்கிறது. இன்னொரு வகையில என்ன அப்படின்னு சொன்னா, பார்ட்னர்ஷிப் இருக்கிறது, ஸ்லீப்பிங் பார்ட்னர் அப்படின்னு ஒரு வகை இருக்கு. இன்னைக்கு பிரச்சனை ஏற்படுறதே இந்த ஸ்லீப்பிங் பார்ட்னர்ல தான். ஏன் அப்படின்னு கேட்டா, அவன் எவ்வளவு காசு கொடுத்தானோ அதுக்கு மாசம் மாசம் வட்டி கொடுத்துட்டே இருக்கணும், கடைசியில காசு கொடுக்கணும். இப்ப ஆனால் மார்க்கம் என்ன சொல்லுகிறது, அப்படி வியாபாரம் என்பதே கிடையாது. அப்ப வியாபாரத்துல என்ன இருக்குன்னா, நீ ஸ்லீப்பிங் பார்ட்னராக இருந்தாலும் கூட அந்த வியாபாரத்திலே நடக்கிற லாப நஷ்டங்களுக்கு நீயும் பொறுப்பாளியாக ஆகுவாய். அதுல நஷ்டம் ஏற்பட்டு போச்சுன்னா அதை நீயும் பேர் பண்ணணும். எதோ அவங்க என்ன அதெல்லாம் எனக்கு தெரியாதுப்பா, எனக்கு காசு கொடுக்கும் கேட்கறதுக்கு மார்க்கத்தில் அனுமதி இல்லை. அப்ப இதே போன்ற விஷயங்களை இஸ்லாம் வரைமுறைகளை தெளிவாக வகுத்து இருக்கிறது. எவர் வந்து திரும்ப அதை சொல்லி கொடுத்தா தெரியுதுன்னு அல்ல. அப்போ மார்க்கத்திலே அந்த காலத்திலே சைத்தான் அப்பேர்ல இருந்து ஆரம்பிச்சுட்டான், ஒரு வழி இல்லைன்னா இன்னொரு வழி, இது இல்லைன்னா இன்னொரு வழி. சாராயம், சாராயம் தாங்க குடிக்க கூடாது, அதை இப்படி கலந்து கொடுத்தோம் அப்படின்னு சொன்னா அது நல்ல மருந்தா இருக்கு. அறிவிக்கிறார்கள். எப்படி பிக்சர் போட்டு காட்டுறாங்க பாருங்க. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த சமுதாயத்திற்கு ஏதோ ஒரு தினத்தில ஏதோ எத்தனையோ கோடி ஆண்டுகளுக்கு முன்னால் மனிதர்களுடைய சஞ்சாரமே உலகத்திலே ஏற்பட்டதுக்காக போது என்ன நடந்துச்சு அப்படின்னு ஒரு வரலாற்று ஆசிரியரும் இப்படி ஒரு வரலாறை யாருக்கும் சொல்லி தந்திருக்க முடியாது. ரசூலுல்லாஹி மட்டும்தான் முடியும். அப்ப சொன்னாங்க இந்த இடத்துல கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், லம்மா தாக்க ஆதமு மின ஷஜரா, அந்த மரத்திலிருந்து ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த கனியை உண்டபோது ஃபர்ர ஹாரிமன், அதை விட்டு ஓடினாங்க. அவர்களுக்கு அழைப்போசை கொடுக்கப்பட்டது, அவர்களுடைய ரட்சகனாக அல்லாஹ்வு அந்த இடத்திலே ஆதம் அவர்களை அழைத்து கேட்டார், என்னிடத்தில் இருந்தா ஆதம் அவர்களே ஓடுகிறீர்கள், எங்கே ஓடுகிறீர்கள், உங்களுடைய ஓடுதளம் எங்கே இருக்கிறது அப்படின்னு கேட்டார். உடனே எனக்கு பக்கத்திலே இருக்கிறோம், என்னுடைய சொர்க்கத்திலே இருக்கிறோம் என்ற தகுதியை நீங்கள் இழந்து விட்டீர்கள் என்று கேட்டால், எனக்கு எவர் மாறு செய்கிறாரோ என்னுடைய அருகிலே இருப்பதற்கு ஒரு காலமும் அவருக்கு அனுமதி கிடையாது, உங்களுடைய சீட்டு இன்றைய தினத்துல கிழிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் முத்தாலா அவர்களை கீழே இறங்குங்கள் என்று உத்தரவிடுகிறார். அப்ப அடுத்து அந்த ஹதீஸ்ல வருகிறது, உலவு ஒலித்து மித்துலக்க மில் அல் அரதி ஹல்கன் சும்மா அசௌ அசௌனி உங்களை போன்று பல்வேறு மனித கோடிகளை இந்த உலகத்திலே நான் படைத்து அவர்கள் எல்லோரும் எனக்கு மாறு செய்தார்கள் என்றால் பாவிகளின் இருப்பிடமாக இருக்கிற இடத்திலே நான் அமரச் செய்வேன் என்ற அந்த நிபந்தனையும் அல்லாஹ் இட்டு அவர்களை உலகத்திலே அனுப்பி வைத்தான் என்ற கருத்தை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அவர்கள் குறிப்பிட்டதை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுட்டிக்காட்டினார்கள். இப்ப இதுல முதல் விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, எப்போ அந்த பழத்தை சாப்பிட்டார்களோ, திருக்குறானும் சொல்லி தருகிறது, எப்போது அந்த பழத்தை சாப்பிட்டார்களோ அப்போது என்ன ஆச்சு அப்படின்னு சொன்னா, திருக்குறான் சொல்லுகிறது செய்தானும் அந்த பழத்தை சாப்பிடுமாறு செய்தான் அவர்களை தூண்டினார். அந்த பொருளை கோதுமை கடியையோ, இப்ப நம்ம அதுக்கு ஆறு விளக்கம் சொன்னோம், எந்தெந்த பொருள் என்று திருக்குறான் நமக்கு சொல்லி தருகிறதுன்னு முஃபஸ்ஸிரீன்கள் நமக்கு விவரித்து தந்திருக்கிறார்கள் என்ற ஒரு ஆறு விஷயங்களை இங்கே முன்வைக்கப்பட்டது. அவர்களிடத்திலிருந்து வெளிப்படுத்துவதற்காக வேண்டி மா ஊரிய அனுமுமா மின் சௌகாதிகிமா அவர்களுடைய வெக்கஸ்தலங்களை ரப்பும் அறிந்து வைத்திருக்கிறான், அதை வெளிப்படுத்துவதற்காக வேண்டிதான் சைத்தான் இப்படி ஒரு செயலை செஞ்சா நடந்து கொடுத்துருச்சு. இப்ப இந்த இடத்துல ஒரு விஷயம், அவர்களுடைய வெக்க ஸ்தலங்கள் மறைத்து வைக்கப்பட்டிருந்ததுன்னா எப்படி எப்படி மறக்கும்? ஹதீஸ்களில் வருகிறது, அதாவது ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய தலை முடி இருக்க நல்லா பெரிய வரட்ட முடி உள்ளவங்களா இருந்தாங்க. அதே போன்று லிபாஸ் ஆடை அணிந்தவர்களாக அல்ல, அல்லாஹ் முத்தாலா அந்த அவர்களுடைய மறைவிடத்திற்கு பக்கத்திலே ஒரு விதமான ஒளியை கொண்டு மறைத்து வைத்திருந்தார். ஒரு விதமான ஒளியை கொண்டு அல்லாஹ்வுத்தால அவர்களுக்கு மறைச்சு வச்சிருந்தா வெளியே உள்ளவங்களுக்கு தெரியாது. இப்படித்தான் நமக்கு முன்னோர்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஹதீஸ்களின் வாயிலாக நமக்கு சொல்லி தருகிற பெருமா பெரியார்கள் நமக்கு சொல்லி தந்திருக்கிறார்கள், முஃபஸ்ஸிர் என்ன சொல்லி தருகிறார்கள். அப்ப அது வெளிப்படல, அது மறைவானதாகவே இருந்தது. அப்ப இந்த இடத்துல என்ன நடந்துச்சு அப்படின்னு கேட்டா, எப்போது அவர்கள் பாவம் செய்தார்களோ அவர்களுடைய அந்த பொருள் வெளிப்பட்டது. இது நம்ம முன்னாடி இந்த ஆயத்துக்கு விளக்கம் சொன்ன மாதிரி இந்த உலகத்தினுடைய ஒரு மித்லாக் ஒரு சாம்பிள், அந்த ஆதம் அவர்களை விட்ட அந்த இடம் இருந்துச்சு. அப்ப அதே நிலைமை மனிதர்களே உங்களுக்கும் வரும் என்று அல்லாஹ் தரம் உணர்த்தி கொடுக்கிறான். எப்படி என்னத்த இப்ப இதுல இருந்து சொல்ல வர்ற கருத்து என்ன அப்படின்னு கேட்டா, உங்களுடைய தகப்பனாராக இருக்கிற ஆதம் அலைஹிஸ்ஸலாம் தான் செய்த செயலால் என்ன வினையை அறுவடை செய்தார்களோ அதுதான் உங்களுக்கும். நீங்கள் அண்ணாவை மறைந்து விடலாம், மறந்து விடலாம், நம்முடைய செயல்களை யார் பார்ப்பார், நாலு அறைகள் தானே, மேலே உங்களே கீழே மெத்தையே என்ற உங்களுடைய தினாவட்டில் திரிவாதீர்கள். உங்களுடைய ரப்ப உருவி விட்டான் என்று சொன்னால் நியமனப்படுத்தி விடுவார். அப்போ முக்கியமான விஷயம் உங்களுடைய அவரத்துக்கு அங்கே எடுக்கப்படும். அப்ப பாவம் செஞ்சா அதனுடைய பரிகாரமாக என்ன நடக்கும் என்று திருக்குறள் சொல்லி தருகிறது. ஒரு ஆயத்தில் சொல்லும் போது அல்லாஹு தஆலா மிக அழகாக சுட்டி காட்டுகிறார் இந்த பாவிகளுடைய சூழ்நிலை எப்படி இருக்கும் என்பதை. அல்லாஹு தஆலா திருக்குறளிலே சொல்லும் போது சொல்லுகிறார், நல்லவர்களுடைய நிலைமை முதல்ல சொல்லுது திருக்குறள், நல்லவர்களை சொர்க்கவாதிகளை பற்றி உங்களுக்கு உதாரணம் சொல்லி தர வேண்டுமா, அவர்களுடைய முகவரிகளை உங்களுக்கு தர வேண்டுமா, அவங்களுக்குரிய அட்ரஸ் வேண்டுமா அப்படின்னு கேட்டு சொன்னா, லில்லதீன அஹ்சனுல் ஹுஸ்னா வஸியாதா, இவர்கள் இந்த உலகத்திலே அல்லாஹ் அல்லாஹ்வுடைய தூதர் நடந்த சொன்ன வழிகாட்டிய முறைப்படி நடக்கிறார்களோ அவர்களுக்கு அந்த நன்மையையும் கொடுத்து அதையும் அதிகப்படுத்தி கொடுப்போம். லில்லதீன அஹ்சனுல் ஹுஸ்னா வஸியாதா கூட்டி கொடுப்போம். வலா யர்ஹக்கு வுஜூஹுஹும் கத்தரும் வலா தில்லா, அவர்களுடைய முகத்தை கலக்கங்களோ அல்லது பீதிகளோ அல்லது கேவலமோ ஒரு காலமும் சூழ்ந்திருக்காது. உலாயிக்க அஸ்ஹாபுல் ஜன்னா, அவர்கள் தான் சொர்க்கத்திற்கு சொந்தக்காரர்களாக சுதந்திர புருஷர்களாக தெரிபவர்கள். ஹும்ஃபீஹா காலிதும், அதிலே அவர்கள் நிரந்தரமாக இருப்பார்கள். ஒரு கோஷ்டியை சொல்லிட்டான், ரெண்டாவது கோஷ்டியை பத்தி ஆரம்பிக்கிறான். இந்த ஆளுகள் ரெண்டாவது ஆளுகள் எப்படி தெரியுமா இருக்கும், அல்லதீன கஸபு ஸய்யிஆதி ஜஸாஉ ஸய்யிஆதி பிமிஸ்லிஹா, பாவத்தை தங்களுடைய பிறப்பிடமாக, தங்களுடைய தொழிலாக, தங்களுடைய மூலதனமாக கொண்டு திரிகிற கூட்டமே நீங்கள் விளங்கிக் கொள்ளுங்கள். அல்லதீன கசபு செய்யா, பாவங்களையும் அல்லாஹ்வுக்கு மாறு செய்வதையும் அல்லாஹ்வினுடைய தூதர் சொன்ன வழிகளை விட்டு பிறண்டு நடந்து அப்படித்தான் வாழ்வோன்னு செய்தவங்களுக்கு அந்த பாவத்திற்கு பரிகாரம், இன்னொரு பாவம் அந்த இடத்திலே அவர்களுக்கு வந்து சேரும். அவர்களை இழிவு சூழ்ந்து கொள்ளும், மாலவும் மினல்லாஹிமின் ஆசிம், அல்லாஹுவை விட்டு அவர்களை பாதுகாப்பதற்கு யார் இருக்கிறார். அல்லாஹ் கேட்கிறான், இந்த பாவிகளை ரப்பை விட்டு பாதுகாப்பதற்கு யார் இருக்கிறார். உடனே உதாரணம் சொல்றான், அவர்கள் எப்படி தெரியுமா இருப்பார்கள், கண்ணமா உஷியத் உஜூஹுஹும் கித்தாம் மினல் லைலி முதலிமா, கொடுமையான கார் இருள், கார் இருள், காட்டு பகுதி, காட்டிலும் கொடுங்காடு, விலங்குகள் இருக்கிறதா, நாம் அடுத்த அடி எங்கே வைப்போம் என்று தெரியாத ஒரு காட்டினுடைய பகுதியிலே கார் இருள் சூழ்ந்திருக்கிறது. அந்த நேரத்தில் பக்கத்தில் நம்ம கை எங்க இருக்குன்னு கூட தெரியாது. அப்படிப்பட்ட இருளுடைய ஒரு பகுதி அவருடைய முகத்திலே அடைந்தால் எப்படி இருக்கோ அப்படித்தான் இருக்கும் அந்த முகம். நான் முகம் இருட்டி போயிருக்கும். எப்படி அல்லதீன அவர்கள் அதிலே தங்கி இருப்பார்கள் என்ற விளம்பரத்தை, என்ற அடையாளத்தை அல்லாஹ்வுத்தாலா இவர்களுக்கு சொல்றான். அப்ப பாவம் செஞ்சா என்ன கிடைக்கும் அப்படின்னு திருக்குறான் இப்படி சொல்லி தருகிறது. உங்களுடைய முகங்களிலே வரி வரிகளாக நாம் எழுதி ஒட்டி விடுவோம். நீ பேஸ்ட் போட்டுக்கலாம், அப்புறம் வந்து வேற ஏதாவது குறுங்க வந்து போட்டு ஏதாவது தடவி கிடவி வெள்ளையாயிரலாம்னு பார்த்தா இது அப்படி தடவி வெள்ளையாகிற வேலை எல்லாம் கிடையாது. இது ரூஹானி, உள்ளுள்ள மனிதனுடைய அறிவுகளுக்கு அப்பாற்பட்ட சில விஷயங்களை கடந்தது. சில பேருக்கு முகத்துல அப்படித்தான் இருக்கும், என்ன செஞ்சாலும் சரி அப்படித்தான் இருக்கும். சில பேருக்கு எதுவுமே செய்யாட்டியும் கூட அழகான முகங்கள் அப்படி பார்க்கறது என்ன அழகு, அது ரப்பு கொடுக்கிற அந்த நூறினுடைய வெளிப்பாடு. அது குறிப்பாக முஸ்லிம்களுக்கு அப்படி ஒரு முகம் இருக்கும். யாரோ இந்த இடத்துல பேசியதாக எனக்கு ஒரு ஞாபகம், எந்த மூலமா எந்த அசர்த் வந்தப்ப பேசினாங்கன்னு தெரியல, ஆனா ஒரு அசர்த் அவர்கள் சொன்னார்கள், எந்த ஒரு முஸ்லிமையோ காஃபிரையோ என்னிடத்துல கொண்டு வந்து விடுங்கள், நான் அடையாளம் சொல்கிறேன், இவர் முஸ்லீம் தான் என்னால சொல்ல முடியும். ஏன் அப்படின்னு கேட்டா, ஈமானுக்கென்று ரப்பு கொடுத்திருக்கிற அந்த பிரகாசம் இருக்கிறதே அது கண்டிப்பாக முகத்திலே இறங்கும். அதே போன்று காஃபிர் முஸ்லிம்களிலே எவர்கள் பாவம் செய்கிறார்களோ அவர்களுடைய முகங்களிலும் அல்லாஹு தஆலா வேறுபாட்டை ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். அதனால கிரீம்னாலேயோ அல்லது நாம் போட்டிருக்கக்கூடிய ஸ்டைல்களினாலேயோ முடி இஷ்டத்துக்கு வெட்டி நம்ம அவளை ஒரு மாதிரி கரெக்ட் பண்ணி நல்லா சேவிங் சொல்லித்தான், சேவிங் பண்ணி தெரிஞ்சோம் அப்படின்னு சொன்னா நம்ம எவ்வளவு அழகா இருக்கும். மாப்பிள்ள மாதிரி 50 வயசு கூட அதான் ஆசை, இன்னைக்கு அவன்தான் இருக்கணும் நல்லா அழகா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அதுல இல்ல, அழகு என்பது மனிதர்களுடைய எண்ணங்களை பொறுத்துட்டு உலகமே வந்துக்குது. ஒருத்தனுக்கு வந்து அடி மஞ்சள் கலர் பிடிக்கும், அடிக்கிற மாதிரி இருக்கும், சட்டையை போட்டு தெரிஞ்சுட்டுருப்பான், என்னடா இப்படி இருக்க அப்படின்னு சொன்னா அவனுக்கு அதான் பிடிக்கும், ஏதாவது பிடிக்குது நான் தெரியுறேன். உனக்கு என்ன பிரச்சனை, ஒருத்தனுக்கு நல்ல செக்க செவேன்னு இருக்க கலர் தான் பிடிக்கும், இன்னொருத்தருக்கு அந்த செக்க செவேரே பிடிக்காது, ஏன்னா இதெல்லாம் உனக்கு பிடிக்குதுன்னா அவரு அவரு அவருடைய மனோநிலை, அவர் வளர்ந்த சூழ்நிலை, அவருக்கு என்று ஏற்படுத்தி இருக்கக்கூடிய உணர்வுகளினுடைய வெளிப்பாடு. அப்ப மனிதர்களை வந்து இது நல்ல பொருள், இது கெட்ட பொருள் என்று உலகத்தை வச்சு யாருமே தீர்மானிச்சிட முடியாது. ஏன்னா சில பேருக்கு சில மனிதர்கள் என்றைக்குமே நல்லவர்களா தெரிவாங்க, அவங்க எவ்வளவு பெரிய தவறு செஞ்சாலும் பாடம் செஞ்சாலும். அதனாலதான் இன்னைக்கு உலகத்திலே வந்து அரசியலும் கட்சிகளும் கொடி கட்டி பறக்க முடியுது. திருட்டு பயன் தெரிஞ்சா கூட அவன் மட்டும் போக முடியாது, வேற வழி இல்லை, அவனை பிடிக்கத்தான் செய்யும், அவனுக்காண்டி நான் உயிரே கொடுப்பேன் அப்படிமா. அப்புறம் போய் அப்புறம் என்ன நடக்குன்னு தெரியும். அப்ப அதனால மனிதர்களுடைய இதயங்களிலே ஏற்படுகிற அந்த மாறுபாடுகள் முகத்திலே கொண்டு வந்தான். இப்ப பாவம் செஞ்சா என்ன ஏற்படும் அப்படின்னு இந்த ஆயத்துகள் மூலமாக அல்லாஹ் தெளிவுபடுத்துகிறார். ஒன்னாவது உங்களுக்கு இருக்கக்கூடிய அவலத்துகளை எல்லாம் உரிவிடுவான், எல்லாம் முடிஞ்சு போச்சு, உங்கள்ட்ட உள்ள ரகசியங்கள் பகர அப்படியே வெளியே போறோம், அப்படியே போவோம், அப்படியே போவோம், அப்படி போச்சுன்னா கொஞ்ச நாளைக்கு இப்படி அப்படி இப்படி போய் இவங்களா பாய் தெரியாதா இவங்களை பத்தி அப்படின்னு ஆரம்பிச்சா வெளியே நடக்க முடியாது, ஓட்டல் நடக்க முடியாது. அசிங்கத்திலையும் பெரிய அசிங்கம், கேவலத்திலையும் பெரிய கேவலம் சொல்லுவார்கள். பெருமக்கள் சொல்லுகிற போது சொல்லுவார்கள், கியாமத்துடைய நாளையிலே ஒரு மனிதன் செய்த செயலுக்கு அல்லாஹ் கொடுக்கிற தண்டனை தீர்ப்பு நரகத்துல தூக்கி போடுவா 80 ஆண்டு அப்படிங்கிறது ஒரு பங்கு. இது ஒரு பங்கு தானே, இது மனிதர்களை நான் தாங்கி போட்டுருவோம் பரவாயில்ல. அந்த எழுதி வச்சிருக்க அந்த லிஸ்ட தூக்கி இப்படி பிடிச்சி காலையில 21ஆம் தேதி காலையில இவங்க போனாங்கல்ல அப்படின்னு படிக்கும் போது சீட்ட வீட்டு தரம்மா, இந்த சீட்ட வாப்பா, அந்த சீட்ட உமா, அங்க பையன், ஏ கப்பா இப்படிலாமா தெரிஞ்சுக்கிட்டு இருந்த, இதுவரையும் தெரியாம போச்சு எங்களுக்கு, முதல கடையம இந்த நினப்பு இருக்கிறது செத்து செத்து சாகிற ஒரு சூழ்நிலை. அதற்குத்தான் திரும்ப திரும்ப சொல்லப்படுகிறது அல்லாஹ் எவ்வளவு பெரிய அவர்களுடைய செயல்களிலே ஏறி இருக்கிற வினைகளுக்காக வேண்டி நரம்புகள் உருவப்படுகிற நேரங்களிலே ஐயோ உறையோ நான் அழுது இருப்பேனே, தௌபா செய்து இருப்பேனே, அஸ்தக்ஃபிருல்லாஹ் சொல்லி இருப்பேனே என்றெல்லாம் அழுது அங்க பிரயோஜனம் அல்ல. அது சொல்ல வேண்டிய நேரம் இது, அதற்கு தயார்படுத்த வேண்டிய நேரம் இது. இங்கெல்லாம் தயார்படுத்த முடியும், அங்க போய் தயார்படுத்த முடியாது. அப்ப அல்லாஹ் முத்தாலா என்ன சொல்றான், இன்னொரு முறை நான் சொல்லா இன்னைக்கு ரொம்ப தேவையான ஒரு ஹதீஸ், இந்த ஹதீஸ்ல நான் சொல்லா வளைவு செல்ல மக்கள் சொல்லும் போது சொன்னார்கள், மண் சத்தர முஸ்லிமன் சத்தர அல்லாஹு யௌமல் கியாமா. எவன் ஒரு முஸ்லிமனுடைய ஒரு மூமினுடைய தன்னுடைய சகோதரனுடைய ஒரு குறையை மறைக்கிறானோ அல்லாஹ் அவனுடைய குறையை இங்கேயும் கியாமத்துடைய நாளையிலும் மறைப்பார். எவன் ஒரு முஸ்லிமினுடைய ஒரு மூமினுடைய குறையை கேவலப்படுத்துகிறானோ சமூகத்திலே அப்பலப்படுத்துகிறானோ அல்லாஹ் துன்யாலையும் கேவலப்படுத்துவான், மறுமையிலையும் கேவலப்படுத்துவான். நமக்கு தேவையாக அந்த பாய் அங்க போனாரு அப்படின்னு சொல்றதுனால நமக்கு என்ன கிடைச்சி, இது கிரிக்கெட் விளையாடுறதான், நம்ம கிரிக்கெட் பாக்குறோமே அன்னைக்கு சொன்ன, எதுக்கு கிரிக்கெட் பாக்குறோம், நம்மளா போய் விளையாட போறோம், இல்ல காசு வச்சு நமக்கு அவன் வாங்குற 1 கோடியில ஒரு 1000 ரூபாய் நமக்கு தர போறானா, ஒண்ணும் கிடையாது. மறுநாள் காலையில ஆபீஸ்ல போய் நேற்று அடிக்கும் போது அவன் அப்படியே அச்சா பாடுறான். இது இந்த ஒரு கேவலமான விஷயத்துக்கு தான் மொட்ட மொட்ட உட்காந்து பாக்குறான். இது தவிர வேற எதுவும் கொஞ்சம் யோசிச்சு பாரு அப்படியே பின்னாடி தெரியும் பாருங்க. அதே மாதிரி இந்த விஷயத்துல என்னன்னா, இப்ப அந்த பாயை பத்தி அந்த பாயிட்ட சொல்லி நமக்கு என்ன கிடைக்கும் போது கொஞ்சம் யோசிக்கணும் இல்லையா, நார்மலா கொஞ்சம் மேல இருந்துச்சு அப்படின்னு சொன்னா கொஞ்சம் யோசிக்கணும்ல. ஆனா அதனுடைய பிரகாரமாக நாம் அசிங்கப்படுத்தப்படுவோம்னா ஒதுக்குவோமா, சொல்லிட்டு போயிட்டா, தெளிவா சொல்லிட்டு போயிட்டா. அப்ப பாவங்களுடைய அடிப்படை எங்கே இருக்கிறது, அது நிகழ்ந்தது என்று சொன்னால் உங்களுடைய அவராத்துகளை எல்லாம் நல்லா விட்டார்கள் தயார் எடுக்கப்படுறோம். உலகத்திலே ஹதீஸ்களிலே சொல்லும் போது நான் சொல்லலாம் வரைவு செல்ல பொருள் சொன்னார்கள், கியாமத்து நாளுடைய அடையாளங்களிலே நல்ல அடையாளம் ஹயா எடுக்கப்படுறது, வெக்கம் எடுக்கப்படுறது, வெக்கம் எடுக்கப்படும். இந்த காலத்துல பாருங்க என்ன வெக்கம் இருக்கு, வெக்கம் எங்க இருக்கு, எந்த நிலைமையில சுத்திக்கிட்டு இருக்கோம் கொஞ்சம். ஆனால் நான் சொல்லலாம் வரைவு செல்லும் அவர்கள் சொல்லும் போது சொன்னார்கள், அல் ஹயாவு புல்லுஹு அல் ஹயாவு லாயத்தி இல்லா விஷயம் அல் ஹயாவு புல்லுஹு ஹை. ரெண்டு ஹதீஸ் சொல்லும் போது சொன்னாங்க, ஹயா என்பது வெக்கம் என்பது உங்களுக்கு நல்லதை தவிர வேற எதையுமே கொண்டு வராது. பொய்யே உரைக்கால சாதிக்குள்ளவை சத்திய தூதர் நாயன் சொல்லா வரைவு செல்லும் அவர்கள் சொன்னார்கள். ஒரு ஹதீஸ்களிலே வரும்போது ஒரு ஹதீஸ்லே வருகிறது, நாயன் சொல்லா வரைவு செல்லும் அவர்களை பற்றி சொல்லும் போது சஹாபாக்கள் சொல்லுகிறார்கள் அவங்க எப்படி இருப்பாங்க அப்படின்னு சொன்னா, كان رسول الله صلى الله عليه وسلم اشد الحياء من الغدراء في خدريا. ஒரு பெண் வயதுக்கு வந்த ஒரு பெண் உள் வீட்டில இருந்து இருக்கும் போதே எவ்வளவு வெக்கத்தோட, வயதுக்கு வந்த பெண் அந்த காலத்தை பத்தி அப்ப எப்படி வெட்கப்பட்டுக்கிட்டு இருப்பாங்க? அதே அதை விட அதிகமாக நாயகம் செல்லம்லாம் தொலைவு செல்லும் அவர்கள் வெட்கப்படக்கூடியவர்களாக இருந்தார்கள். எந்த விஷயத்தையும் இந்த வாரம் அப்படி இப்படி எல்லாம் பேசிட மாட்டாங்க. பல பாகிஷன் பல புத்த பாகிஷன் சட்டம் போட்டு எங்கேயும் போய் அப்படி அசிங்கமான வார்த்தைகளை சொல்லுவதோ அந்த அசைவுகளோ எதுவுமே இதுவரை நாயகம் செல்லம்லாம் தொலைவு செல்லும் அவரிடத்திலிருந்து வரவில்லை என்று ஹதீஸ்களிலே அவர்களை பற்றி உண்டான வர்ணனையிலே பதிவாகி இருக்கிறது. அப்போ இந்த முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, தங்களுடைய மதிப்பிலே உயர்த்தி வைத்திருந்த அவர்களிடத்திலே போய் சென்றார்கள். என்னுடைய விடும்படி உண்டான வழிகாட்டுதலை தூதருடைய உபதேசங்கள் ஒரு நாளத்திலும் மனதில் ஏறாது. கடைசியா உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் உள்ளே வந்தார்கள். வந்த உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வர்றாங்கன்னு தெரிஞ்ச உடனே எந்திரிச்சு தன்னுடைய வேஷ்டி எல்லாம் ஒழுங்குபடுத்தி நேரம் உட்கார்ந்து வர சொல்லுங்க இப்போ உஸ்மான ரலியல்லாஹு தஆலா சொன்னாங்க. உடனே பக்கத்தில் இருந்த ரெண்டு சஹாபாக்கள் கேட்டாங்க, யாரோ சொல்லலாம் என்ன தனி மரியாதை, நாங்கெல்லாம் வந்தோம் அது ஒரு போது மட்டும் இல்லை அவ்வளவு மரியாதை கூடுது எந்திரிச்சுலாம் உட்காந்து. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஹதீஸு ஹதீஸினுடைய கிரந்தங்களிலே பதிவாக்கி இருக்கிறது அல்லாஹ் சொன்னார்கள், அலா அஸ்தஹி அலா அஸ்தஹி மின் ரஜுலின் தஸ்தஹி மின்ஹு மலாயிகா, ஒரு மனிதர் அந்த மனிதரை பார்த்து மலக்குகளே வெட்கப்படுகிறார்களே அந்த மனிதர் வெட்கப்படக்கூடாதா? என்ன அவ்வளவு வெட்கப்பட்டாங்க உஸ்மான் உஸ்மானுல் கனி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தின்னூரை ரெண்டு ஊருக்கு சொந்தமாக இருக்கிற நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ரெண்டு மகள்களுக்கு சொந்தமாக இருந்த கணவராக இருந்த உஸ்மானே கனி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் வெட்கப்பட்டாங்க. ஏன் வெட்கத்தில் இதயங்களிலே ஏற்படுகிற மாற்றம் அவர்களுடைய முகங்களிலே தெரிய ஆரம்பிக்கிறது. அப்படி முகத்துல தெரிய ஆரம்பிச்சிச்சு அப்படின்னு சொன்னா இவர்களை பற்றி உண்டான ரகசியங்கள் பரம ரகசியங்கள் எல்லாம் உலகத்திலே வெளிப்படுகிறது. ஹதீஸ்களிலே வருகிறது, இதே இடத்திலே சொன்ன ஞாபகம் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ் தஆலா ஒரு மனிதனை பிரியப்பட்டார் என்று சொன்னார். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அழைத்து சொல்லுகிறார், அந்த மனிதனை நான் பிரியப்படுகிறேன், ஆகவே நீங்களும் பிரியப்படுங்கள். உடனே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தங்களோடு அந்த மனிதனை பிரியப்பட்டு விட்டு மலக்குமார்களுக்கு சொல்லுகிறார்கள், நான் அல்லாஹ் அந்த மனிதனை பிரியப்பட்டிருக்கிறார், ஆகவே நானும் பிரியப்படுகிறேன், ஆகவே நீங்களும் அந்த மனிதனை பிரியப்படுங்கள். அப்ப மலக்குமார்கள் எல்லாம் பிரியப்பட்டு உலகத்திலே உள்ள ஜந்துகள் உலகத்திலே உள்ள விலங்கினங்கள் உலகத்திலே உள்ள மீன் உலகத்திலே உள்ள பறவைகள் எல்லாம் அந்த மனிதனை பிரியப்படுகிறது. காரணம் அல்லாஹ் பிரியப்பட்டிருக்கிறார். அதே போன்று அல்லாஹ் ஒரு மனிதனை வெறுத்தாலும் அதனுடைய வெளிப்பாடுகள் அரிசியிலே மட்டுமல்ல, என்ன அரிசியிலே மட்டுமல்ல, உன்னோடு ஒட்டி இருக்கக்கூடிய உன் தொழுவத்தில் கட்டி இருக்க மாட்டையும் அதனுடைய வெளிப்பாடுகள் கண்டிப்பாக தெரிந்து கொண்டிருக்கும். ரகசியங்கள் விளங்கியவர்களுக்கு அது விளங்கிக் கொள்ள முடியும். ஆகவே ஒரு மனிதன் செய்கிற சாதாரண பாவம் எங்கே கொண்டு போய்கிடுகிறது யோசிக்க வேண்டிய விஷயம். அப்ப அதுக்கு அசல் காரணம் என்ன? ஹயா. நாம் ஹயாவை இல்லைன்னாலும் ஏற்படுத்திக்கணும். சில விஷயங்கள் இருக்கிறது தக்லீஃப், நம்மளாக உருவாக்கிக் கொள்வது. அதாவது சொல்லும் போது சொல்லுவாங்க, அதாவது இந்த ஹதீஸ்களிலே வரும்போது வருகிறது, தஹன்னகூ பி அஹ்லாகில்லா அப்படிங்கிற ஒரு ஹதீஸ் இருக்கிறது. தஹன்னகூ பி அஹ்லாகில்லா, அல்லாஹ்வினுடைய குணநலன்களை கொண்டு நீங்கள் என்ன செய்து கொள்ளுங்கள், பிடிப்பை ஏற்படுத்தி. தஹல்லகு என்ற வார்த்தைக்கு தேவையில்லாம தமல்லகு என்று சொன்னால் காக்கா பிடிப்பதுன்னு அர்த்தம். அரபியில நம்ம தமிழ் அடிக்கடி சொல்லுவோம் இல்லையா, காக்கா பிடிக்கிற வேலை அது ரோஸ்ட் என்ன ஒரு செயல முடியாம. இப்ப அவங்களை நமக்கு தேவைன்னு நினைச்சா போய் பேசுறது இல்ல, எதை இப்போதைக்கு தேவை அதுக்கு என்ன செய்யணும், கொஞ்சம் கூட நீங்க யாருங்க, நீங்க நின்னா அப்படி உட்கார்ந்தா இப்படி அப்படிதான் உட்கார்ந்து குணங்களை கொண்டு நீங்கள் உங்களாக ஆக்கிக் கொள்ள முயற்சி செய்யுங்கள். ஆக முடியாது, ஒரு காலத்திலேயும் போவே முடியாது, சிபத்துக்கு வரவே முடியாது. இருந்தாலும் நல்ல ரஹீமாக இருக்கிறான், அப்பு இருந்தான் அதனுடைய வெளிப்பாடு என்னிடத்திலும் தெரிய வேண்டும் என்று நாம கஷ்டப்பட்டு. அப்ப அதனுடைய ஒரு விளைவாகத்தான் நீ என்ன செய்து கொள்ளுங்கள், நாம் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். ஹயா இல்லை, நாங்க அதை நான் வேட்டியை கட்டி போட்டே போக முடியும், என்னை யார் செய்து தாராளமா போங்க, நான் வேட்டியை கட்டி போட்டே போவேன், என்ன கேட்கணும் திரும்ப கேட்க முடியாது. அதனால இருந்தாலும் கூட உங்களுக்கு கேவலத்தை கொண்டு வந்து சேர்க்காது, இன்னும் உங்களுடைய புகழை உச்சிக்கு உயர்த்துமே ஒழிய கேவல பற்ற மாட்டிய உலகத்துல. அதனால அப்படி இருந்து பழகுங்க. இப்ப இதுல முக்கியமான விஷயம், நம்மோடு வாழுகிற சகோதரர்களிடத்துல வெக்கப்படுவது ஒரு விஷயம், கூட வாழ்றவங்களிடத்துல சில விஷயங்கள்ல தவறான பேச்சு வார்த்தை. இப்ப வந்து பக்கத்துல பெரியவங்க இருக்காங்க, முதியவர்கள், நம்மளுடைய தகப்பனாருக்கு வயதை ஒத்தவர் ரூம்ல இருக்கலாம், அப்ப நம்ம பாட்டு நான் தான் சம்பாதிக்கிறேன், அவரோட கூட காசு வாங்குறீங்க, நான் டிரைவரா வேலை பார்த்து, அதனால நான் பாட்டு பேசுவேன், அவரும் கேட்டா கேட்காக்க காதை குதிக்குது அப்படின்னு கேட்க முடியும், கொடுத்த வாய். அப்புறம் நல்லா கிழிச்சுட்டான் அப்படின்னு சொன்னா நாளைக்கு போயிட்டே இருக்கும், பைக் உருப்பிடிச்சுமா அந்த வாய் கிழிஞ்சு போச்சு அப்படின்னு. அப்ப அதனால அந்த இடத்துல அடங்கும். நாளைக்கு நம்மக்குள்ள வந்து இதே வார்த்தையை நம்மள்ட்ட திரும்பி இன்னொருத்தன் கேட்டா அப்படின்னு அவங்க வலிக்கும், பயங்கரமா வலிக்கும், சின்னதா இப்படி பேச்சு வாயில சின்ன பிள்ளைகளா இருந்து. அப்ப அதுக்கு என்ன செய்யணும்னா, நமக்கு அப்படி ஒரு கால் வரக்கூடாதுன்னா நம்ம இப்போ பெரியவங்க வயசு போட்டோம், அவங்களுக்கு பொது இப்படிப்பட்ட வார்த்தைகளை பயன்படுத்தாம பொதிக்கணும். அப்ப பொதுவாகவே அப்படிப்பட்ட அசிங்கமான கெட்ட வார்த்தைகளை சொல்லி பேசாமல் இருப்பது நல்லது. குறிப்பாக நம்மிடத்திலே இஸ்லாமியர்களிடத்திலே எந்த ஒரு விஷயத்தை ராகு பகலாக முதல் 11 நாட்களாக 12 நாட்களாக நபி அப்படி இருந்தாங்க, நபி இப்படி இருந்தாங்க, திரும்பி நிற்கும் போது இப்படி, உட்காரும் போது அப்படி என்ற வரலாறுகளை கேட்டு 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 அது உள்ளே சொன்னா பேசு. அப்போ நல்ல வார்த்தைகளையே நாயத்துமுல்லா வரைவு செல்பவர்கள் பேசினார்கள் என்று சொன்னால் நாங்களும் பேசுவோம். இதுக்கு வந்து நாளை காலையில டைரி போட்டு நான் இப்படித்தான் பேசுவேன் அப்படி எழுதுறதல்ல, எங்க நபி செஞ்சாங்க நானும் செய்யணும்னு பிரியப்படுறேன், அதை மட்டும் பிரிய வைங்க, அப்புறம் உள்ளது ரொம்ப பாத்துக்குவான். உங்க கையால உங்களுடைய நாமகளும் உங்களுடைய இதயங்களும் உங்களுடைய கரங்களிலே உங்களுடைய செயல்பாடுகளிலே அல்ல, அதை முடிவு செய்ய வேண்டியவன் ரப்பு. அதனால என்ன செய்வோம், எங்க நபி இருந்தார்கள் நாங்களும் இருந்தோம் அப்படின்னு நம்பிக்கை வச்சுக்குவோம், நம்மளை திருத்திக்குவோம், நம்முடைய வார்த்தைகளை எல்லாம் சாலிகான வார்த்தைகளை வரணும் நம்மளே கேட்டு போறோம் இடத்துல. அப்ப இரண்டாவது விஷயம் அந்த வெக்கத்தினுடைய வெளிப்பாடு. இப்போ முதல்ல சின்ன வயசுல இருக்கும்போது துடிப்புகள் பேச்சைகள் வார்த்தைகள் இப்படி வரணும், மரியாதையான வார்த்தைகளை பயன்படுத்துவது. இரண்டாவது மனிதர்களுக்கும் மனிதர்களுக்கு உள்ளது, இன்னொன்னு அண்ணாவும் மனிதர்களுக்கும் இடையிலே உள்ளது அண்ணா. அது என்ன அப்படின்னு சொன்னா அவனுடைய குடும்பத்துகள், அவன் எதை தடுத்திருக்கிறானோ அதை செய்ய எங்கிருந்தாலும் பயப்படுவது. எங்க இருந்தாலும் சரி, தனியாக இருக்கும் போதும் கூட என்னுடைய ரப்பு என்னை பார்த்துக் கொண்டிருக்கிறான். நாம் அடிக்கடி சொல்லுகிற விஷயம் சொல்லும் போது கூட சில பேர் சொன்னாங்க, என்ன அதாவது பாத்ரூம்ல குளிக்கும் போது முறையாக எதை மறைக்க வேண்டும் என்று வாரத்தில் சொல்லி இருக்கிறோம், அதை மறைக்காம குளிக்கிறது, தொப்புளில் இருந்து இடுப்போரை மறைத்து தான் குளிக்க வேண்டும். அந்த இடத்துலதான் இது வரும், ரப்பு பார்த்துக்கிட்டு இருக்கான், ரப்பு பார்த்துக்கிட்டு இருக்கான் எங்க இருந்தாலும் நம்மள, அவருடைய கண்ணை விட்டு நம்ம ஒரு காலத்திலையும் தப்பிச்சிட முடியாது, வெக்கப்படுவோம். ஹதீஸ்களிலே வருகிறது, நீங்கள் எப்படி வெக்கப்படுகிறீர்களோ பதிலுக்கு உங்களுடைய ரச்சனம் உங்களை பார்த்து வெக்கப்படுகிறார், உங்களை பார்த்து வெக்கப்படுகிறார். நீங்கள் அவனை பற்றி மனதிலே நினைத்தால் தக்கரணி பி நஃப்ஸி தக்கர்துஹு பி நஃப்ஸி, நானும் அவனை பற்றி மனதிலே நினைக்கிறேன். தக்கரணி பி, அதாவது ஹதீஸ்ல வருது, அவனை அவன் என்னை பற்றி ஒரு மஜ்லிஸிலே நினைத்தான் என்று சொன்னால் அப்படிப்பட்ட அல்லாஹ் நம்மளை பார்த்து அப்ப அதனால வெட்கம் என்பது எல்லா இடத்திலும் இருக்க வேண்டும் என்பதை நாயம் சம்பந்தமாக சமூகத்திற்கு பயிற்றுவித்துக் கொடுத்தார்கள். எப்படியோ இருந்த காலம், எப்படியோ அஞ்ஞானத்தினுடைய உச்சியிலே திகழ்ந்த காலம், போங்கடா அப்படின்னு அதாவது ஹதீஸ்களிலே வரும்போது சில வரலாறுகள் சொல்லி தருகிறது. ஒரு காலத்துல காபாவை வளம் வரும்போது நிர்வாண கோலத்தில் தான் வளம் வருவார்கள் அப்படியும் ஒரு பழக்கம் இருந்துச்சு. காபாவை வளம் வரும்போது சட்டக்கிட்டலாம் அவுத்து கொண்டு போய் வச்சுட்டு நிர்வாணமா சுத்தி வந்துட்டு இருப்பாங்க எல்லாரும் ஆம்பளையும் பொம்பளையும். இப்படியும் ஒரு காலம் இருந்தது. எப்படி கொண்டு வந்தார்கள் இந்த சமூகத்தை? நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நிர்வாணமாக வேண்டாம், நீ உலகத்தையே நினைவுபடுத்துகிற ஒரு இடமாக மையத்துக்கு எப்படி போட்டு விட்டா ரெண்டு துணியோட தெரிஞ்சுக்கிட்டு இருக்குமோ அந்த துணியோட திரி, நாளைக்குதான் நீ போற என்ற நிகழ்ச்சியை அந்த இடத்திலே இந்த சமூகத்திற்கு ஞாபகப்படுத்த வைத்து விட்டார்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அதனால எங்க இருந்தாலும் சரி, கூட்டத்தோடு இருந்தாலும் வெக்கத்தோடு இருப்பது, தனிமையிலே இருந்தாலும் அண்ணாவுக்கு பயந்து கொண்டிருப்பது. அதனால இந்த விஷயத்திலே எச்சரிக்கை செய்து கொள்கிறேன், இனியும் தொடர வேண்டாம் இந்த பாத்ரூம் கதைகள். அதனால அதோட நம்ம கேட்டுட்டோம் அப்படின்னு சொன்னா சமயம் அத்தா வேணாம், இதுவரையும் ஒண்ணும் பிரச்சனை இல்லை, இதுவரையும் தெரியாம குடிச்சோம், நம்ம அடிக்கடி சொல்ல விஷயம் இதுவரையும் தெரியாம குடிச்சுதான் பிரச்சனை. நாளை காலையில் இப்படி யாராவது குடிச்சேன்னா மொத்தமா பாவம் எழுதப்படும். ஏன்னு கேட்டா நீங்க விஷயத்தை கேட்டு போட்டிய. அதனால எச்சரிக்கை, இதுல இப்ப வேட்டை கட்டி குடிக்கிறதுனால என்னையா உங்களுக்கு உறக்கு போயிடும் போது என்னத்தை நடந்துட போகுது, வெக்கமாக இருந்தா என்னதான் நடந்துட போகுது? அப்ப அதனால நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்த இந்த சாதாரண வழிமுறைகள் எவ்வளவு பெரிய விஷயத்தை, ஆதம் அவர்கள் காலத்தில் இருந்து எடுத்து கொடுக்கப்பட்ட செய்தி, நீங்கள் தவறு செய்தால் கலட்டிவோம், கலட்டிட்டா என்ன நடக்கும்? ஒருத்தர் சொல்லும் போது அன்னைக்கு சொன்னாரு, வெக்கம் கட்டவன் ஊருக்கு தலைவர், வெக்கம் கட்டவன் ஊருக்கு தலைவர், ரொம்ப சாதாரணமா சொல்லிட்டு போயிட்டாரு. ஆனா ரொம்ப யோசிச்சு பார்க்க, ஒரு காலத்துல கண்ணியஸ்தவர்கள் மட்டும்தான் தலைவரா இருக்க முடியும் ஊர்ல பெரியவங்க அப்படின்னு சொல்லிட்டுதான் தெரிஞ்சுக்கிட்டு இருந்தா. இந்த காலத்துல எவனுக்கு எல்லாம் ஏறிக்கா அப்படின்ட்டா. அதனால அந்த அளவுக்கு சமூகத்தினுடைய மனோநிலைகளிலே பதிக்கப்பட்டிருப்பதை பாருங்க. ஒரு தலைவனுக்கு டெபினேஷன் கொடுக்கும் போது கூட தொண்டர் கொடுக்குற டெபினேஷன் இதுதான், வெக்கம் கெட்டு போனாங்க அப்படி வருவான் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படியா இருக்கணும், உலகத்திற்கே தாயினர்களாக நல்ல ஒரு தலைவர்களாக பிறமிக்கக்கூடியவர்கள் இந்த இஸ்லாத்தை சார்ந்த எப்படி இருந்துட்டு போனாங்க நம்ம முன்னோர்கள். ஆகவே அதனுடைய அடிப்படையாக இருந்தது இந்த வெக்கம். இந்த வெக்கம் இருந்துச்சு அப்படின்னு சொன்னா அடுத்த இடத்துல ஈமான் இருக்கும், ஈமான் இருக்குன்னு சொன்னா வெக்கம் இருக்கும் என்பதை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டி அந்த இடத்திலே நடந்தும் காட்டினார்கள். இதுவரையும் ஹதீஸ்களிலே வருகிறது, வரலாற்று நூலிலே படித்த ஞாபகம், நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அவுரத்தை உலகத்திலே யாரும் பார்த்தது கிடையாது வயதானதுக்கு பின்னாடி, குறிப்பிட்ட ஆண்டுகளுக்கு பின்னால். ஏன் அப்படின்னு கேட்டா, ஒரு தடவை ஒரு வரலாறு படித்தேன், நுபுவத்திற்கு முன்னால் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏதோ ஒரு வேலைக்காக வேண்டி, ஊரினுடைய ஒரு பொதுப்பணிக்காக வேண்டி ஒரு கள்ளத்துக்கு போய் அதான செய்யல போட்டுக்கிட்டு இருந்தாங்க. அப்படி போடும்போது தலை வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய வேட்டியை கலத்தி மேல வச்சு அதுக்கு மேல தள்ள வச்சு தலை கல்ல வச்சு தூக்கிட்டு போலாம் அப்படின்னு எத்தனித்து தன்னுடைய வேட்டியை களைவதற்கு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முற்பட்ட போது, நுபுவத்துக்கு முன்னாடி முற்பட்ட போது அவர்கள் ஒரு மயக்கம் ஏற்பட்டது, மயக்க நிலையில கீழே விழுந்துட்டாங்க, மயக்க நிலையில கீழே விழுந்துட்டாங்க. அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு எழுந்திருச்சாங்க, நிலைமை மாறி போயிடுது. அப்ப அவர்களுடைய அவரது ஒரு காலத்திலும் இன்னும் வருகிறது ஹதீஸ்களிலே வருகிறது. ஒரு ஹதீஸ்ல போன வாரம் படிக்கும் போது ஒரு ஹதீஸ்ல படிச்சுக்கிட்டு இருந்தேன், அதுல சொன்னாங்க ஒரு இடத்திற்கு நாங்கள் எல்லாம் சென்றோம், போரினுடைய நிமித்தமாக ஒரு இடத்திலே போய் மொத்தமாக தங்கி இருந்தோம். எப்போது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வெளியே செல்லுவதாக ஏதாவது தன்னுடைய கலாய ஹாஜத் இஸ்திஞ்சா போகணும்னு சொன்னா நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களை விட்டு தூரமாக போய்விடுவார்கள். ஒரு மூணு வாரத்துக்கு முன்னாடி ஹதீஸ் சொன்னோம், எங்களை விட்டு தூரமாக போய் விடுவார்கள். அப்படி ஒரு இடத்திலே நாங்கள் தங்கி இருக்க போகிற போது அந்த மாதிரியிலே எந்த மறைவும் இல்லை. எப்படி வருது ஹதீஸ்ல, எந்த ஒரு மறைவும் இல்லை, எல்லாம் ஒட்டல் காண கிடக்கு, எங்கிருந்து எங்க பார்த்தாலும் எதுவும் தெரியும் அப்படிங்கிற அளவுக்கு இருந்துச்சு. அப்ப என்ன செஞ்சாங்க, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சற்று நேரம் யோசித்து விட்டு ஒரு மரத்தை கை காட்டி சொன்னார்கள், மரமே இப்படி வந்து நின்றுனாங்க. அந்த மரம் வந்து நின்றுச்சு ஹதீஸுங்க, ஹதீஸ் இன்னொரு மரத்தை கை காட்டி சொன்னார்கள், நீ இப்படி வந்து நின்றுனாங்க இன்னொரு. இப்ப மூணு மரம் வந்த பின்னாடி அதுக்கு அதனுடைய பாதுகாப்பிலே அதனுடைய மறைவிலே நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய கலாய ஹாஜத்தை கழித்ததாக வரலாறு சொல்லி தருகிறது. இன்னொரு ஹதீஸ்லே வருகிறது, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய கலாய ஹாஜத்து முடிந்த உடனே, அவருடைய உபாதைகள் முடிந்த பின்னே பூமி உள்ளே வெளுக்கிக் கொள்ளும். யார் இதுவரையும் அதெல்லாம் போய் பார்த்தது கிடையாது. அப்ப அண்ணா உத்தாலா அவர்களுடைய வெக்கத்தின் பரிகாரமாக எப்படி அமைச்சு கொடுத்திருந்தான் பாருங்க. அப்ப அந்த நபிகளுடைய வரலாறுகளை காலையிலும் மாலையிலும் 11 நாட்களும் விடாமல் முழித்திருந்து எழுந்திருந்து எத்தனையோ வேலைகளை விட்டு விட்டு வந்து கேட்கிறனா, இன்றைய நாம் சொல்லுகிற இந்த ஒரே ஒரு செய்தி, இதை பின்பற்றதுல என்ன வந்துச்சு, இதுக்கு காசு கொடுக்கணுமா, பணம் கொடுக்கணுமா, யார்ட்டையும் போய் பர்மிஷன் வாங்கிட்டு வந்து செய்யணுமா, எதுவுமே கிடையாது. அழகா செய்வது இன்னும் ஹதீஸுகள் இது வருகிறது. அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் சொல்லுகிற போது சொன்னார்கள், நானும் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் குடும்ப வாழ்க்கையை நடத்தி இருக்கிறோம், ஆனால் ஒருவர் ஒருவருடைய கர்மஸ்தானத்தை இதுவரை பார்த்ததில்லை. ஹதீஸிலே பதிவாகி இருக்கிறது எப்படிப்பட்ட வாழ்க்கை. அப்ப இப்படி எல்லாம் வாழ்ந்து காட்டியதனுடைய அந்த அடிப்படைகளை கேட்கிற போது வெக்கமே எனக்கு இல்லை அப்படின்னு சொல்லி ஒருத்தர் சொன்னாலும் கூட அதற்காக வேண்டியானாலும் இயற்கையில வெக்கம் எல்லாருக்கும் இருக்கத்தான் செய்யும். நம்முடைய வெக்கங்களை கூட்டிக் கொள்வது, வெக்கத்தை அதிகரித்தோம் என்று சொன்னால் ஈமானிலே அதிகரிக்க பெறுவோம். ஈமான் அதிகரிச்சுன்னா அதுக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிறது நமக்கே தெரியும். இது இன்றைய வரலாறு அல்ல, உங்களுடைய ஆதிபிதா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு ரப்பு கொடுத்த அவர்களுக்கு கொடுத்த வெளிப்பாடு. இன்றைய தினத்திலே நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கொண்டு பாடம் படிக்கிற இந்த நிலைமை நமக்கு கிடைத்திருக்கிறது. இன்ஷா அல்லாஹ்.
Audio was downloaded from TamilIslamicMedia.com.